الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاصنع الفلك بأعيننا، صدق الله العظيم. இவ்வையகத்தை படைத்தாளுகின்ற நம்மை எல்லாம் படைத்தாளுகின்ற நம்மை எல்லாமே படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். ரஹ்மத்துல் ஆலமீன் அரவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சங்கை மிக்க சஹாபா பெருமக்கள், இறை நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட்டு அமர்ந்திருக்கின்ற சத்தம் வரமாட்டேங்கிறது, நாம் நம் மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய பெரியோர்களே, சங்கமிக்க உலமா பெருமக்களே, அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்ன கவிதை அல்லாஹு தஆலா இந்த சொற்ப நேரத்தில் ஒரு நினைவுக்கு தந்திருக்கிறார். ஹர் கர்பலாக்கு பாத் இஸ்லாம் ஜிந்தா ஹோதா ஹை என்று முகமது அலி ஜௌஹரும் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாமா இக்பாலும் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் இஸ்லாம் புத்துயிர் பெறுகிறது என்று. கர்பலா என்று சொன்னால் பெரிய போராட்டம். எனவே இஸ்லாம் இப்படிப்பட்ட நிலைகளிலும் அது மேலோங்கி வந்திருக்கிறது. நாம் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம், ஆனால் ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது கோளாறாக மாறக்கூடாது. ஆர்வம் என்று சொன்னால் அருமிநாயகம் சொல்லக்காரர் சொல்லியிருக்கிறார்கள், அனைத்தும் சவால் இல்லாமல் சரியத்துடைய வழியில் ஒரு பெரிய கூட்டத்தை பின்பற்றி நடங்கள் என்று நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது பெரிய கூட்டம் என்று சொன்னால் அமைதியாக சரியத்துப்படி நடக்கின்ற அந்த அகல சுங்கத்தொல் ஜமான் என்ற கூட்டத்தை தான் அகில உலக மூமினியங்கள் ஏற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களும் இணைந்து பயாக்களை கேட்டுக் கொள்ள இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய ஒரு ஆர்வம், தாங்களும் பேச வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய இந்த பேச்சுக்கள் நடக்கின்றன. இதை நாம் இந்த மத்தியில் இதை நடத்துவதற்கு எந்தெந்த முறைகள், எந்தெந்த கோட்பாடுகள், எந்தெந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்கள் இருக்கின்றனவோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அனைவரும் அறிந்தோம். எனவே நம்முடைய ஒற்றுமை குலைக்கப்படாமல் நம்முடைய ஒற்றுமை என்றும் நிலைத்து நிற்கின்ற வகையில் எஞ்சியிருக்கின்ற நாட்களிலும் அல்லாஹு தஆலா பசாதுகளை நீக்கி நல்ல நிறைவை அல்லாஹு தஆலா தந்தருவார்கள். அன்புமிக்க நல்லடியார்களே, நேற்றைய தொடரில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டும், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை பெற வேண்டும் என்றுதான் வல்ல இறைவனுடைய வசனங்கள் சான்று பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று இரண்டாம் ஆதம் என்று பெயர் பெற்ற ஆதம சாணி, முதல் ஆதம் ஹஜரத் ஆதம் அலை சலாத்து வசலாம் நாம் அனைவர்களும் அறிந்தவர்கள், அபுல் பஷர் அவ்வளுள் பஷர் ஆதம் அலை சலாம். இரண்டாவதாக ஹஜரத் நூஹ் அலை சலாத்து வசலாம் அவர்கள் வந்த இறைவனால் தூதராக அனுப்பப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஆதம சாணி, இரண்டாம் ஆதம் என்று ஒரு பட்ட பெயர் தரப்படுகிறது.
அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையின் கீழ் 1050 கம்மி என்றுதான் குர்ஆன் ஷரீஃபிலே வசனமே வருகிறது. அவர்களுடைய 1050 கம்மி 950 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி இன்று நம்ம ஜும்மாவில் உரையாற்றிய ஹதீப் ஹஜ்ரத் அவர்கள்
தனியாக இங்கு பேசினார்கள். அப்படி பேசுகின்ற போது அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். அந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆயுள்கள் வாழ்ந்தாலும் அந்த ஆயுள் எவ்வளவு சுருக்கமானது என்பதை சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கப்பட்டதற்கு அவர்கள் சொன்னார்களா, 1000 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களே, எவ்வளவு நீண்ட வாழ்க்கை. நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, யாரையாவது சந்தித்தா ஆயுள் நிலமா துவா செய்யுங்க, ஆயுள் நிலமா துவா செய்யுங்க. ஆனால் தயவு செய்து நாம் யார்ட்டி இப்படி கேட்கறது இல்லை, எவ்வளவு கேட்கறது இல்லை. ஆயுள் நிலமா துவா செய்யுங்க, அல்ஹம்துலில்லா அப்படின்னா போயிடுறோம். எத்தனை ஆயுள், 100, 200, யார் கேரண்டி கொடுக்க முடியும்? சாதாரண பொருட்களுக்கே கேரண்டி இல்லை. கேரண்டியும் வாரண்டியும் சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட உலகத்தில் கொடுக்க முடிவதில்லை. 1 இயர், 2 இயர், அப்புறம் அதன் பிறகு அது கெட்டு விடுகிறது. பொருட்களுக்கு இப்படி மனிதனுடைய வாழ்க்கை 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அழகான ஓமை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு 2 வாசல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு வாசலில் புகுந்து இன்னொரு வாசலில் வருவதற்கு எவ்வளவு காலமோ அவ்வளவுதான் இந்த 1000 வருஷம் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் தீனை பரப்புகின்ற நேரத்தில் அவர்களுக்கு சொல்லுன்னா துயரத்தை கொடுத்தார்கள் சமுதாயம். அதில் 70 பேர் 80 பேர் தான் தீனுக்கு வந்தார்கள். அவர்களை அந்த ஈமான் கொண்ட சீதேவிகளை இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை தர வேண்டும் என்பதற்கு அவர்கள் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அற்புதமான பிரார்த்தனையை தந்திருக்கிறார். குல்லு நபியின் முஸ்தஜாபு தஆவா, எல்லா நபிமார்களும் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தகுதி பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். நம்ம துவா கபூலாகலாம் ஆகாம போகலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் நபிமார்களை கூட ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு, கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்துவிட்டார். துரதிஷ்டம், நபிமார்களை கொன்றார்கள் யூதர்கள். அல்லாஹு தஆலா அதை குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான். ஆனால் அவர்களும் கூட அறியாமல் செய்ய, நபிமார்கள் நல்லதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று நல்லாவே தெரியும். ஆனால் எடுத்து நடப்பதற்கு அவர்களுக்கு மனம் இடம் தரவில்லை. சும்மா அஜித் பயம் சொல்லிட்டு இருந்தா தானே குண்டு வச்சு விட்டுருவோம் அதற்கு என்று மனிதர்கள் நினைப்பதை போல நபிமார்களை கொன்று விட்டார்கள் யூதர்கள், அறியாமல் செய்தார்கள். இருப்பினும் அல்லாஹ் குர்ஆன் செய்து அதை பதிவு விட்டான். ஆனால் கலிமாவை சொல்லிக்கொண்டு நபிமார்களுடைய தரஜாவை குறைத்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் நாமே கவனித்துக் கொள்ளலாம். யூதர்களும் நசராக்களை விட அவர்கள் எங்கோ போய்விட்டார்கள் கீழே. நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு இது சொத்தை இது சொடலன்னு பேசுறாங்கன்னா அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தர வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம்.
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு அவர்களை சலாமத்தாக காப்பதற்கு இருக்கும் போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்திருக்கிற துஆ அதை பயன்படுத்தினார்கள். கொஞ்சம் ஜலாலியத்துடைய தன்மையை வெளிப்படுத்தினார்கள். சைதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இனி ஒரு நபரை விட்டு வைக்கிறாதே, இவர்களை விட்டு வைத்தால் வலா எரிது இல்லா பாதிரன் கப்பாரா, நன்றி துரோகிகளாக உனக்கு மாறு செய்யும் கூட்டத்தை தான் இவங்க சந்ததியை ஈன்றெடுப்பார்கள், குழந்தையை பெற்றெடுப்பார்கள். யாரையும் விட்டு வைக்காதே. அந்த ஆயத்தினுடைய கருத்தை கூறுகிறேன், அவர்களை யாரையும் விட்டு வைக்காதே. தையாரா என்ற வார்த்தை வருகிறது, ஒருவரை விட்டு வைக்காதே, பிடித்து விடு என்று இருகரம் ஏந்தி துவா செய்து விட்டார்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா கபூலும் செய்கிறார். அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உத்தரவு பிறப்பிக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, யா நூஹ் ஃபஸ்னஅல் ஃபுல்க பி அயுனினா, நூஹ் நபி அவர்களே, உங்களுக்கு உங்களுடைய துஆவை கபூல் செய்து இந்த கவுமுகளை அழிப்பதற்காக என்னுடைய ஏற்பாடு அது வெள்ள பிரளயமாக வருகிறது. அல்லாஹு தஆலாவுடைய ஜலாலியத் உலகத்தில் கஹ்ஹாராக அல்லாஹ்வுக்கு ஒரு திருநாமம் இருக்கிறது, அடக்கி ஆளுபவர், அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மான் ரஹீம். அழகிய பண்புகளை அவன் எப்பொழுது வெளிப்படுத்துவானோ அப்பொழுதுதான் அதை வெளிப்படுத்துவார். எப்பொழுது தன்னுடைய ஜப்பாரிய கஹ்ஹாரியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும் என நாடுகிறானோ அவன் வெளிப்படுத்துவார். அந்த வகையில் இந்த நூலை சலாமுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து தன்னுடைய கஹ்ஹாரியத்தை வெளிப்படுத்துகிறான். வெள்ள பிரளயமாக வானத்திலிருந்தும் மழை, பூமியிலிருந்தும் மழை, இரண்டிலும் மழை வெள்ளம் கரை புரண்டு வரும் அந்த நேரத்திலே மக்களை நீங்கள் சலாமத்தாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள். உலகில் முதலில் கப்பலை தயார் செய்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நூஹ் என்ற வார்த்தை அரபி இலக்கணப்படி நூஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தால் அல்லாஹை நினைத்து நினைத்து அதிகம் அதிகம் அழுபவர்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொன்று, நூஹ் என்ற வார்த்தையை பைபிளில் நோவா என்று சொல்கிறது. தமிழில் அந்த பைபிளில் டிரான்ஸ்லேஷன் செய்த மனிதர்கள் நூஹ் நபி அவர்களை நோவா என்ற வார்த்தையிலிருந்து எடுத்து முதலில் தோழியை செய்தவர் என்று தமிழில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த தோழியை செய்தவர் என்பதனால்தான் அந்தோணியப்பர், கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்தோணியப்பர் என்று சொல்லுவார்கள். அந்த தோணி செய்தவர்கள், தோணி என்றால் கப்பல், மரத்தால் செய்யப்பட்ட பெரிய தோணிதான் நாம் கப்பல், மரக்கப்பல், பாய்மரக்கப்பல் என்று சொல்லுகிறோம். முதலில் உலகத்தில் தச்சு தொழிலை அறிமுகப்படுத்தி அவர்கள் கப்பலை செய்தார்கள். அந்த பெயர் மிக உண்மையானதாகவே இருக்கிறது. அத்தகைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை தயாரித்து அந்த கப்பலை யாருடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா தயாரிக்க சொல்கிறான், இந்த பாய்மர கப்பலை நீங்கள் தயார் செய்யுங்கள், நம்முடைய நேரடி கண்காணிப்பாக, நம்முடைய நேரடி பார்வையிலே. அப்போ ஒவ்வொன்றிலும் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய உணர்வு, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் கப்பல் தயார் செய்தார்கள். அந்த கப்பலில் மூன்று தட்டுகள் இருந்தன. எப்படி கேரேஜுகள் உலகத்தில் புகை வண்டியில் வைத்திருக்கிறார்கள், கப்பலில் வைத்திருக்கிறார்கள், விமானத்தில் வைத்திருக்கிறார்கள், அதே போல தட்டுகளை வைத்து மேல்தட்டு பறவைகளுக்கு, நடுத்தட்டு மனிதர்களுக்கு, கீழ்தட்டு வனவிலங்குகளுக்கு, இப்படி திட்டமிடப்பட்ட ஒரு கப்பலை அவர்கள் தயாரித்து அதனை அவர்கள் பயணித்தார்கள். இறுதியில் ஜூதி மலையில் அது தங்கி அந்த மக்களுக்கு ஒரு சலாமத் கிடைத்தது என்பது குர்ஆன் ஷரீஃபுடைய வரலாறு. இதில் நமக்குள்ள பாடம், அந்த கப்பலை நம்முடைய பார்வையிலேயே நீங்கள் தயாரியுங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வைப்படாத இடம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உணர்வை ஒவ்வொரு மூமினும் கொள்ள வேண்டும். இந்த உணர்வு இருக்குமேயானால் அந்த நேரத்தில் மனிதனிடத்தில் ஏற்படுகின்ற தவறுகள் சற்று குறையும். தவறே இல்லாத மனிதன் இல்லை. தவறுகளிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள் சங்கமிக்க நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவார்கள். அதை நாம் பரிபூர்ணமாக நம்பியிருக்கிறோம். நபிமார்களுக்கு அடுத்து மற்ற எந்த மனிதர்களிடத்திலும் தவறுகள் வரலாம். ஆனால் தவறிலிருந்து திருந்துபவர்கள் திருந்தி நரகத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் மக்கத்து மக்கள். அவர்களுடைய அடாவடித்தனத்தால், அவருடைய அராஜகத்தால், அவர்களுடைய அக்கிரமங்கள் அநியாயத்தின் காரணத்தினால் அவர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்தை எப்படி வளர்த்தார்கள்? அல்ல உம்மத்தஹு ஃபிஹிர்ஸி மில்லதிஹி கல்லைசி ஹல்ல மஅல் அஸ்பாதி ஃபி அஜமி மௌலாய ஸல்லி வஸல் லில்லாஹி மன் அபதா அலா ஹபீபிக ஹைர் லில் கல்கி குல்லிமி. மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்த அல்லாமா ஷரஃபுத்தீன் பூசிரி இமாம் பசீரத்துல் புர்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை காவியத்தை அப்படி வடித்து தந்த வேலை. அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபக உம்மத்தையும் எல்லா உம்மத்தையும் தன்னுடைய ஒட்டு சமுதாயமான அல்லாஹ் கொடுத்த சத்திய மார்க்கம் என்ற அந்த மில்லத்தில் அவர்கள் கட்டி காத்தார்கள். எப்படி கட்டி காத்தார்கள் என்றால் கல்லைசி ஹத்தமால் அஷ்வாலி அஜமி, குகைக்குள் சிங்கம் குட்டிகளை சிங்கம் காப்பதை போல இந்த உம்மத்தை காத்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தை தொடுவதற்கு யாருக்கும் எந்த தைரியமும் வராத அளவுக்கு அப்படி தரிவேற்று கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை இவ்வளவு தர்பியத்து செய்து நம்மை காத்து வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த உம்மத்தை சங்கமிக்க சஹாபா பெருமக்கள் அந்த தர்பியத்துக்கு ஆளானவர்கள் தான். ஹஜ்ரத் உமரை பாரும் போது எல்லாம் சொன்னார்கள், ஒரு முறை ஒட்டகத்தை மேய்க்க தெரியவில்லை என்பதற்கு என் தந்தை ஓங்கி அறைந்து விட்டார். உடனே ஒட்டகத்தை மேய்க்க தெரியவில்லையே. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய முதல் வாழ்க்கை ஒரு ஒட்டகத்தை மேய்க்க தெரியலையா? நம்மூரில் சொல்வோம் அல்லவா, ஒண்ணுக்கு ஆகாதவன் படிப்பு வராதவன் மாடுமே சொல்லி, மாடு கூட மேய்க்க தெரியவில்லை என்று சொல்வதை போல ஒரு ஒட்டகத்தை கூட மேய்க்க தெரியவில்லை என்று அடிக்கப்பட்டவர்கள். ஒரு அடி மட்டுமல்ல, மிகவும் அடிக்கப்பட்டவர்கள். அதை நினைவு கூறுகிறார்கள். கண்மணி நாதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை புடம்போடப்பட்ட தங்கமாக மாற்றியதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் கலீபத்து ரசூல் அமீருல் மூமினாக ஜனாதிபதியாக அவர்கள் மாற்றியானார்கள் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு பயிற்சி பாசனை தான். அப்படிப்பட்ட சஹாபாக்களை அவர்கள் புடம்போடப்பட்ட தங்கமாக மாற்றியதால் அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார்கள். இனிமேல் அந்த சஹாபாக்களை விரல் நீட்டி சொல்லுபவனின் விரலை வெட்டி விடுவோம். சஹாபாக்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் எதுவுமே இல்லை. அவர்கள் தவறிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை, தவறு செய்தவர்கள் தான். ஆனால் தவறிலிருந்து வீழ்ச்சி பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு ரப்பு தஆலாவுடைய அனுமதியும் அல்லாஹு தஆலாவுடைய அங்கீகாரமும் ரழியல்லாஹு அன்ஹு வரதாலிக்கல் மூன்று அவை அல்லாஹு தஆலா அந்த முத்திரை குத்தியிருக்கிறான். சிலர்கள் சொல்லுவார்கள் குர்ஆன் போதுதான், அது அவங்களுக்கு தான் முத்திரை குத்தும், வேற யார் உனக்கா குத்துவாங்க? முத்திரை யார பார்த்து குத்துறது? உனக்கு முத்திரை வேற எங்கேயோ எப்படி எப்படியோ குத்தி இருக்கு. இப்போ பாஸ்போர்ட்ல கூட வரக்கூடாது முத்திரை குத்தி இருக்கு. நல்ல முத்திரை எங்கே குத்த வேண்டும் என்று குத்துபவனுக்கு தானே தெரியும்.
யூதர்களுக்கு ஒரு முத்திரையை குத்திருக்கிறான். முறிவத்தாலேக்கான அவர்கள் காலம் முழுவதும் அந்த யூதர்கள் நில்லத்திலேயும் மஸ்கனாவிலே இருப்பார்கள். அது உலகத்தின் வரலாறு உங்களுக்கு சான்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி அவர்களுக்கு ஒரு நில்லத்து. அதே போல ஈமான் கொள்ளாதவர்களுக்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா ஸம்மிஹிம் இப்படி முத்திரை குத்தி விட்டான். ஆனால் நல்ல முத்திரை அல்லாஹ் தான குத்த வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த முத்திரைக்கு ஹக்குதாரிகள், மிகவும் உரிமையாளர்கள், பொருத்தமானவர்கள், தகுதியானவர்கள், திறமை பெற்றவர்கள், சங்கரிக்க சஹாபா பெருமக்கள், இதில் ரெண்டு கருத்துக்கு இடமே இல்லை. இதன் பேர் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அப்படி அவர்கள் தவறு செய்தார். எனவே தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தவறில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்கள். பரிசுத்தமான சஹாபாக்களாக நாம் நம்பலாம். இப்படி உள்ள மனிதர்களை அதிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றுவதற்காக இங்கு வருகின்ற போது தப்பு தவறு செய்தவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்ற போது அவர்கள் துவா செய்துதான் இந்த தவறில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனால் தவறிழைத்தவர்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த அடிப்படையில் அவர்கள் துவா செய்தார்கள். வெள்ளப்பிறகையும் வந்தது. அவர்களை யார் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களை தூக்கி சென்றது. மற்றவர்களை சலாமத்தாக காட்டியது. எனவே இந்த உம்மத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். அந்த எண்ணத்தை சஹாபாக்களும் காட்டினார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, அதை தாண்டி வலிமார்களின் கோமான் ஹஜரத் சையீதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள். சில இடத்துல கேட்பாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கொஞ்சம் சொல்லாசர் அவர் அசீஸ் அவர்களுடைய கராமாத்துகளை சொல்லுங்கள் என்று. இன்ஷால்லா கராமாத்துகளை அதை சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லப்படும். ஆனால் கராமாத்துகள் எதை சொல்வது, எதை விடுவது, சுருக்கமாக விளங்க வேண்டும். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே கராமத். அவருடைய வாழ்க்கையே கராமத், அவருடைய பேச்சு கராமத், அவருடைய சொல் செயல் அத்தனையும் கராமத். வேற எந்த கராமத்தை நான் சொல்றேன்? மத்த கராமத்தில் ரெண்டாம் தரம் தான். அவர்களுடைய பயான்களே கராமத்தான பயான்கள். அத்தகைய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் ஒரு வரலாறு. அவர்களுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் ஹம்மாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மிகவும் மஹப்பத்தை வைத்திருந்தாங்க. உலகத்தில் ஒரு நல்ல சாலிஹான மகன், சாலிஹான மனைவி, சாலிஹான சகோதரன், சுருக்கமாக சொன்னால் சாலிஹான நல்லவர்கள் மீது எப்படி ஒரு அதிகப்படியான மஹப்பத்தை வரத்தான் செய்யும். இதுதான் இயற்கை. அப்படி மஹப்பத்தை வைத்திருக்கின்ற போது இதுல மாணவர்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டார்கள். உஸ்தாத் அவர்கள் அப்துல் காதர் அவர்கள் மீது மட்டும் அதிகமான மஹப்பத் கொள்கிறார்கள் என்று கொஞ்சம் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமகனார் ஹம்மாத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. சகோதரர்களே, இது ஒரு காலம், பொற்காலம், பொன்னான காலம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் என்ற அந்த வார்த்தை, குரு சிஷியர் ஷெய்க் முரீத் இதெல்லாம் இன்று கேலியாக பேசுகிறார்கள், கேலிப்படுத்துகிறார்கள். விளங்கவில்லை என்றால் தூரம் போயிட வேண்டியதுதான். விளங்கவில்லை விட்டுவிடுங்கள். அதை ஏன் நடந்து கொண்டிருப்பவர்களிடத்தில் அதை கேவலப்படுத்தி பேசும்போது உள்ளம் ரணமாகிறது, உள்ளம் புண்ணாகிறது. அது தர்பியத்துக்குண்டான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த முறை. ஞாபகத்துக்காக அதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு முஹியுத்தீன் காஜினுடைய வரலாறு சொல்கிறேன். அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் கோமான் நூஹுல் நபீன் சையீதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹீ கொண்டாந்து கொடுக்கின்ற போதும் அதற்கு பிறகு மனித வடிவத்தில் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கின்ற போது
சத்திய சஹாபா பெருமக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு ஓரமாக அவர்கள் பிரயாணத்தின் அடையாளம் இல்லாத நிலையில் வெள்ளை உடை உடுத்தியவராக ரோமங்கள் அடர்த்தியாக பிரயாணத்தின் எந்த அறிகுறியும் இல்லாமல் அப்படியே வந்து அமர்ந்து நிறைய விஷயங்களை நாயகத்திடமிருந்து கேட்பதை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பதிலை வாங்கி சஹாபாக்களுக்கு பாடம் சொல்லிவிட்டு சலாம் சொல்லி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, யார் சொல்லா யார் அவங்க? அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை புகாரி ஷெரீஃபில் எப்படி அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அஸ்ல ருக்வத்தை தன்னுடைய இரண்டு முட்டுக்காலையும் நாயகம் ஸல்லல்லாஹுடைய முட்டுக்காலுக்கு பக்கத்தில் அத்தஹியாத்தில் தான் அமர்ந்தார்கள். இதுதான் கல்வியின் அடையாளம். இன்று நாம் கூட இந்த பெஞ்சில உட்கார்ந்து அதவில்லாம உட்கார்ந்தோம். ஒரு வருத்தமா தான் இருக்கிறது. என்ன செய்யறது? ஆள் சின்னாளா இருந்தாலும் தெரியுங்கிறதுக்கான எதிர்ப்பு இல்லாட்டி இது கூட தேவை. நமக்கு எந்த பந்தா தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பந்தாவா இருந்தாலும் பந்தானதுக்கு ரெண்டா இருந்தா பந்தானாக்கா அல்லாஹ்வுடைய அடியான் உருதுவில்லை. எங்கிருந்தோ கண்டுபிடிச்சானுங்க தமிழ்ல இந்த பந்தா பந்தான்னு ஒரே பந்தாவா போய் கிடைக்கும். அப்போ சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த முட்டுக்கால் போட்டுத்தான் அமர்ந்தார்கள். இப்பொழுது யார் உஸ்தாத், யார் மாணவர்? புரிய முடியாத நிலை. அது புகாரி ஷெரீஃபுடைய ஹதீஸை விளக்குகின்ற போதுதான் அதை அருமை விளக்கும் சகோதரர்களே. யார் கேட்கப்படுகிறார்களோ அவர்கள் கேட்பவரை விட உயர்ந்தவர் இல்லை என்ற ஒரு பொது வாக்கியம் அங்கு ஹதீஸில் வருகிறது. இருப்பினும் கூட அங்கு விளக்கி கொடுக்க வந்தவர்கள் சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். விளக்கம் அளித்தவர்கள் முஅல்லிம் அல்லாஹ்வுக்கு அடுத்த முஅல்லிம், போதகர், ஆசிரியர், ஞானாசிரியர், அறிவுரை பரப்பிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய கேள்விக்கு மல் ஈமானு வமல் இஸ்லாமு வமல் இஹ்சானு, அற்புதமான கேள்விகள், அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கேள்விகளை கேட்டு விளக்கம் அளித்து விட்டு போனார்களே. அப்படி உட்கார்ந்த நிலை அத்தகையாத்துதான். அதுதான் இன்மை கற்றுக்கொள்வதற்கு உட்காரக்கூடிய முறை. என்ன ஆகிவிட்டது? பள்ளிக்கூடத்திலும் காலேஜிலும் எல்லா இடங்களிலும் டெஸ்ட் வந்து விட்டது. கால ஆட்டிட்டு உட்கார்றாங்க, டெஸ்கில போட்டுதான் உட்கார்றாங்க. என்ன செய்வது? காலத்தின் கோலம் என்று சொல்கிறார்கள். காலத்தின் கோலமா? காலம் என்ன செஞ்சது? சூரியன் சந்திரன் ஏதாவது மாறுதல் வந்ததா? கரெக்டா தான் இருக்கிறது. சரி, என்ன காலம் மாறியது? காலம் ஒன்றும் மாறல, காலம் கரெக்டாக சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தங்கள் கோலத்தை மாற்றிக்கொண்டார்கள். சொல்லுவது காலத்தின் கோலம் இல்லை. அத்தையாத்து படிதான் உட்கார்ந்து இது பேர் ஷேக் முரீதுன்னா வேற எதுவும் அல்ல, ஒரு ஞான ஆசிரியர். காரணம், கல்வி என்பது இருதயத்திலிருந்து வரக்கூடியது. ஹார்ட் டு மீன்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டு ஹார்ட். இதுதான் கல்வி. ஜப்பான்லயே இங்கே ஒரு இடத்துல இதான் நவீன காலம். மாஸ்டர் வந்தார், என்ன செய்தார்? தன்னுடைய சப்ஜெக்ட், இன்றைக்கு ஒரு நாளுக்குரிய சப்ஜெக்ட என்ன செய்தார்? அவரு டேப் ரிகார்ட்ல ஆன் பண்ணார். இப்பதான் எல்லாமே வந்துருச்சு. நான் பழைய நியூஸை சொல்றேன். டேப் ரிகார்ட்ல ஆன் பண்ணி டைமர் வச்சுட்டு போயிட்டார். 9 மணி கிளாஸ் ஆரம்பமானவுடன் அப்படியே சுத்தி வந்து அது ஆன் ஆகி விடுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மாஸ்டர் எஸ்கேப். மாஸ்டர் இல்லை, அதான் இங்க டேப் சொல்லுது, படிக்கிறேன். உடனே மாணவர்கள் எல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அது ஒரு 2 ஹவர் ஓடியது. அதுக்கு பின்னால ரெடி முடிச்சுட்டு மாணவர்கள் எவ்வளவு விவரமானவங்க, மாஸ்டர் எப்படின்னா ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பார்கள், அது இந்த காலம். உடனே அவங்க முடிவு எடுத்தாங்க, அதென்ன அந்தான் மட்டும் வச்சுட்டு போறது, ஏன் எங்களுக்கு இல்லையா? உடனே 10-25 மாணவர்களும் அவன் டேப் ரிகார்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து அவன் அவனுடைய டெஸ்கில் வச்சு டைமரை ஆன் பண்ணிட்டு அவன் வெளியே போயிட்டான். இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கு இன்ஸ்பெக்டர் வருகிறான். வந்து பார்த்தா மாஸ்டரும் இல்லை, ஸ்டூடெண்டும் இல்லை,
காலேஜில் யாருமே இல்லாத நிலை. இங்கும் டேப் ரிகார்ட், அங்கும் டேப் ரிகார்டு. இன்னால் இல்லாயும் என்னடாயது, மனுஷனே இல்லாம டேப் ரிகார்டு பாடம் நடக்குது, டேப் ரிகார்டு பாடம் எடுக்குது என்று ஆச்சரியப்பட்டு போனதாக ஒரு சிறிய செய்தி. இதா கல்வி, கல்வியின் நிலையை பார்த்தீர்களா? இப்படியும் வரும். ஒரு கருவி இங்கே, ஒரு கருவி அங்கே. கருவிக்கு கருவி பாடம் நடத்திட்டு போற காலம் தான் இன்றைக்கு. உண்மையான இல்மு, உண்மையான கல்வி, அதுவும் நம்மை இந்த உலகிலும் மறைந்த பின்பும் நாம் எழுப்பப்பட்ட பின்பும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உண்மையான கல்விதான் இல்ம ரப்பானி. அந்த இல்ம ரப்பானியை தருவதற்குத்தான் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சையிதுனா ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் இப்படித்தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஞான ஆசிரியர்களுக்கு பக்கத்தில் நாம போய் உட்கார்வதற்கு சுண்ணத்தான முறை அத்தஹியாத்து தான். அப்படி உட்கார்ந்து போனதுனால்தான் அது கல்புக்கு கல்பு பாயும், இல்லை என்றால் டேப் ரிகார்ட் பாடம் தான் கிடைக்கும். அப்படித்தான் இன்றைக்கு உலகத்திலேயே மாறுதல் ஏற்பட்டு விட்டது. எந்த ஆசிரியரிடத்திலையும் மனசார எந்த ஸ்டூடெண்டும் படிப்பதில்லை. என்ன செய்வது, காலத்தின் கோலம் அல்ல, மனிதர்கள் மாறிக்கொண்டார்கள். ஆனால் இந்த நிலை அல்லாஹ்வுடைய பேருதவியால் அரபி மதரசாக்களில் இன்றும் நடந்துதான் வருகிறது. பெரிய டெஸ்க் போடுறதில்லை, அதையும் கூட நவீனவாதிகள் என்ன உங்க மதரசா ஓல்டு டைப்ல இருக்குது, டெஸ்க் போட மாட்டேங்கிறீங்க. காலை ஆட்டிட்டு புகாரியை ஓதணும், காலை ஆட்டிட்டு ஓதுனா எல்லாம் காலாட்டிட்டு போயிடுது, வலி இருக்கும், எல்லாம் இருக்கும் தான். அதான் அப்படிப்பட்ட ஒரு கல்வி, அந்த கல்வியை ஞான ஆசிரியர்களிடத்தில் பயிர்வது, அந்த அளவோடு இருந்தால்தான் கல்வுக்கு கல்வு வரும். கல்வியிலிருந்து இப்ரஹீம் ஸலாத்து வஸலாம் வகையை ஏந்தி வந்தார்கள். நாவலன் இப்ப அழகா சொல்வார்கள், இப்ரஹீம் ஏந்தி வந்தார், அண்ணன் நபி வாங்கி கொண்டார். அப்ப அந்த ஏந்தி வந்ததை வாங்கிக் கொள்வதற்கு கட்டி அணைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சும்மாவா, சம்பவத்தில் நாம் கேட்கிறோமே, அது எதற்கு சும்மாவா எழுத்தினார்கள்? இல்லை சோழர்களே, அங்குதான் ஒரு உண்மையான விஷயத்தை விளங்க வேண்டியதாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மலக்கானியர், அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரியர். அந்த பஷரியத்துடைய நிலையில் இருக்கின்ற போது அந்த வேத வாக்கை வாங்குவதற்கு மலக்கானியர் என்ற தன்மையை அல்லாஹ் ஊடுருவச் செய்கிறார். அப்படி ஊடுருவ செய்ததன் காரணத்தினால் நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையை தாங்குவதற்கு கெப்பாசிட்டி உடையவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் என்ன செய்வது, இப்ரஹீம் ஸலாத்து வஸலாமுடைய படைப்பும் கூட ரசூலுல்லாஹி பரக்கத்தால் தான். அதுதான் புரிய முடியாத செய்தி. ஆனால் அல்லாஹ் தான் அப்படி ஆக்கி கொடுத்தான். அதனால்தான் இந்த இல்மை தெரிவதற்காக நாம் நெருங்கி உட்காருவோம், நெருங்கி உட்காருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அல்லவா. இது விளையாட்டு அல்ல, இது ஹார்ட் டு ஹார்ட், கல்விலிருந்து கல்விக்கு பாயக்கூடிய இல்ம். அந்த வகையில தான் ஹஜரத் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சிராவுல் அசீஸ் அவர்களுடைய உஸ்தாத் அம்மாள் அன்பு, அவர்கள் அப்துல் காதர் ஜீலானி மீது அழகான மஹப்பத்தை வைத்திருந்தார்கள். அந்த கல்வியில் சிறந்த சாலியான குழந்தையின் மீது மஹப்பத் இருந்தது. மற்றவர்கள் கொஞ்சம் பொறாமை கொண்டார்கள். இதை உஸ்தாத் அவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். இவர்களுக்கு விளக்கம் தர வேண்டும், ஏன் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் மீது ஏன் எனக்கு சற்று பிரியம் அதிகம். அதை அவர்கள் ஒரு பரிச்சார்த்தமாக காட்டி தருகிறார்கள். விளங்கிக் கொண்ட உஸ்தாத் அவர்கள் ஒரு நாள் எல்லோரையும் உட்கார வைத்து, இன்றைக்கு ஒரு சிறிய என்னுடைய கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் மாணவர்களே. சரி உஸ்தாத், என்ன? ஒரு கத்தியை தருகிறேன், ஒரு கோழியையும் தருகிறேன், நீங்கள் இதை யாரும் காணாத இடத்தில் அறுத்து வாருங்கள். உடனே மாணவர்கள், சரி இது ஒரு பெரிய காரியம் அல்லவே, கோழியை அறுப்பது என்பது ஒரு பெரிய காரியம் அல்லவே என்று நினைத்து அவைகளை வாங்கி சென்று விட்டார்கள். வாங்கி போய் எவ்வளவு தூரம் மறையணுமோ அவ்வளவு தூரம் மறைஞ்சு அறுத்து கொண்டாந்துட்டாங்க. அப்துல் காதர் மாணவர், ஆனால் நமக்கு அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு சிறகுல் அஜீம் இதை சொல்லும் போது சிலர்களுக்கு அதெல்லாம் மொய்தியாளர் சொல்லும் கத்தசல்லா சிறகுல்லா சிறகுல் முதல்ல அர்த்தம் தெரியுமா கத்த சொல்லா சிறகுல் அஜீஸுக்கு அர்த்தம் தெரியுமா ரதியல்லாஹு நீ அத்தனையுமே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய சோதனை ஆகியப்பா எதுவுமே வேணாம் சொல்லும் போது இன்னொரு காலத்துல நீ சொல்லத்தான் போற நாயிலா இருந்தா போதும் சொல்லிட்டான் சொல்லுபவர்களுக்கு என்ன பஞ்சமா முழு களிமாவே சொல்லாம போயிட்டான் பாதி களிமா சொல்லாம பத்தி ஏன் கவலைப்பட போறீங்க முழு களிமாவே சொல்லுங்க நாம எதுக்கு கவலைப்படணும் ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம ஈமான நம்ம பாதுகாத்தாலே போறீங்க அவர்கள் அறுப்பதற்காக போனவர்கள் திரும்பி கோழியையும் அந்த கத்தியும் அப்படியே கொண்டு வந்து உஸ்தாத் இந்த ஆரம்பிக்கிறான் கூட இருக்கிற ஸ்டூடெண்டுகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் சரி இன்னைக்கு அப்துல் காதர் அவர்களை ஹசரத் அவர்கள் திட்டத்தான் போறாங்க ஆசிரியர் சொன்ன உத்தரவை நிறைவேற்றவில்லை அதற்காக இன்னைக்கு வாங்கி வெட்டிக்கு போறாங்கன்னு இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் எல்லாம் அப்படியே கண்ணு கண்ணு அடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்துல் காதர் மாட்டிக்கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள் ஏன் அப்துல் காதர் ஏன் நீங்க போய் அறுக்கவே உஸ்தாத் நீங்க சொன்னீங்க யாருமே பார்க்காத இடம் அதை நான் சிந்தித்து பார்த்தால் யாருமே பார்க்காத இடம் என்று உலகத்தில் மனிதர்கள் பார்க்காத இடம் இருக்கிறது ரப்புல் ஆலமீன் அவன் பார்க்காத இடம் என்று உலகத்தில் எங்குமே இல்லை நான் எங்கே போய் அறுப்பது அதுதான் அவர்களுடைய கண்களில் நீர் வந்துவிட்டது பார்த்தீர்களா இது சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அவர்கள் புரிய வைக்கின்ற அந்த தோழனை அவனாக எங்கும் நிறைந்திருக்கிறான் அவனுடைய தோழமை அவன் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு வர வேண்டும் என்பதை அழகான ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் அவர்களுடைய உள்ளங்களில் நிறைத்து விட்டார்கள் அம்மாதவதி என்பவர்கள் இதுதான் மெஞ்ஞான மேதைகள் நாம் ஆயிரக்கணக்காக பேசணும் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன போ அதுதான் சாதாரண கூழங்கள்லான நமக்கும் மாணிக்கர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன போ உலகமே இயங்கிவிடும் அவர்கள் இஷாரா செய்தால் போதும் அதைத்தான் சொல்வார்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரஹமுல்லா சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா உடல் வலிமை என்னடா செய்யும் உடல் வலிமை என்ன செய்யும் பாறையை உடைக்கும் ஒரு கைய கராத்தே கும்பு என்ன வேணா வச்சுங்க பாறையை உடைப்பா செங்கலை உடைக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம் கராத்தேல கும்புல வந்து இந்த ரெண்டு கை இந்த உடம்பினுடைய எல்லா கெப்பாசிட்டியும் இந்த ஐந்து விரல் இந்த கைகளுக்குள் வைத்து உள்ள உட்டாந்தனாக்கா வயிற்று கூட கை போயிடும் விரல் விட்டாக்க விரல் போய் குடல் எடுத்துட்டு வந்துடும் இதுதான் கும்பு இது எல்லாத்தையும் தாண்டி பாலங்களை வெடிக்க வைக்கும் அன்றைக்கு சொன்னார்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் உடல் வலிமை என்ன செய்யும் பாலையை உடைக்கும் ஆன்ம வலிமை சங்கரனையும் விளக்கும் அதுதான் நபிமார்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்கள் வலிமார்களுக்கு அந்த நடத்தி கொடுக்கிறார் மனிதனுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அந்த மனிதர்களுக்குள்ள யார் இருக்கிறான் அந்த நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்கும் போது பூமியில தகுதியானவர்களுக்கு அந்த அந்த உலகத்தை மிக லேசாக்கி தந்து விடுகிறார் அந்த வகையில்தான் அந்த விஞ்ஞான மகான்கள் அப்படி விளக்கினார்கள் அந்த எண்ணம் நமக்கு தொடர்ந்து வர வேண்டுமா இல்லையா அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணம் இருக்கணும்னா இல்ல மனிதன் அல் முரக் அல் இன்சான் முரக்கமில் கத்தையும் செய்யார் மனிதன் மறதியும் பாவங்களுக்கும் ஆளாக்கப்பட்டவர் அந்த நினைவு எப்படி வருவது அந்த நினைவு வருவதற்கு ஒரு சின்ன உதாரணம் பரீட்சை எழுதுகின்ற மாணவன் பரீட்சை எழுதுகின்ற மாணவன் ஒரு தடவை பாடம் படித்தா பத்தாது படிக்க மாட்டான் அந்த பாடத்தை 10 தடவை 20 தடவை 30 தடவை 40 தடவை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான் மறந்துவிடும் எல்லாமே அப்படி படித்தது தானே நாம் எல்லாம் அப்படி படித்தது தானங்க ஒரு தடவை படித்த உடனே அப்படி வர அளவுக்கு நமக்கு அப்படி பெரிய ஒரு திறமை வந்துட ஒரு பாடத்தை 15 தடவை 20 தடவை படித்துதான் மாணவன் எழுதுகிறார் அதை போல நாம் அத்தனை பேரும் மாணவ பருவத்தில் இருக்கின்ற உம்மத்தினர்கள் சஹாபாக்கள் அதில் மாஸ்டர்கள் ஆகிட்டார்கள் வலிமார்களும் அவர்களை நெருங்கியவர்கள் நாமும் அவர்களும் மணக்குங்கிற ரீதியிலே நாமும் நல்லவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவார். அப்படிப்பட்ட நல்லவர்களை நினைவுபடுத்துவதற்கு என்ன வழி? அடிக்கடி ஞாபகம், அடிக்கடி ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கா, அல்லாஹ் நம்மோடு இருக்கா, அதுக்கு அல்லாஹ் செய்த பரிசுதான் தொழுகை. இன்னைக்கா இமாம் அவங்க சொன்னாங்க, தொழுகையை பத்தி ரொம்ப மனசங்கரப்பட்டு சொன்னார்கள். என்ன ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கிறீர்களா? ஒரு இமாம் மனம் என்று சொல்றாங்க, எவ்வளவு சங்கடமா! நாம பின்னால் தொழுகிற முத்ததிங்க, தொழுகை வைக்கக்கூடிய இமாம்களுக்கு எவ்வளவு மன சஞ்சலம் இருக்கும். இந்த தொழுகையாளிகள் தொழுகையை ஒரு வீணாக விளையாட்டாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை தருவதுதான் இந்த ஐங்கால தொழுகை. அதனால்தான் அல்லாஹு தஆலா சரியான நேரத்தில் அதை வைத்திருக்கிறார். சும்மா அப்படி இப்படி வைக்கல, டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுகின்ற நிலையில அஞ்சு வக்தும் ஐம்பது வக்தனுடைய மெஹராஜ் தொழுகையினுடைய அந்த வரக்கத்தை அல்லாஹ் அஞ்சு வக்துக்கு தந்திருக்கிறார். அது டர்னிங் பாயிண்ட்ல தான் வைத்திருக்கிறார் அல்லாஹு தஆலா. ஃபஜ்ருடைய நேரம் கிராமவாசிகளுக்கு புரியதற்காக வேண்டி ஒரு ஆலிம் அவர்கள் கிராம மக்களுக்கு சொன்னார்கள், நாமெல்லாம் நகரத்திலும் நகரம் பெருநகரம் அதிலே நல்ல விழித்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலே நமக்கு நாலேஜ் அதிகம், கொஞ்சம் நாலேஜ் கம்மியான கிராமவாசிகளுக்கு ஒரு ஆலிம்சா விளங்குறதுக்காக சொன்னாங்களா? ஆலிம்சா அஞ்சு நேரம் தொழுது சொல்றீங்க எதுக்கு? அவங்கள்ட்ட போய் இத்தனை விளக்கங்கள் சொன்ன தெரியாது. காரணம், அரவிநாதன் செல்லாசன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, தள்ளிமின் நாசாலா பதறி கூலியும், மனிதர்களுடைய அறிவு கேட்டவாறு நீங்கள் சில நேரங்களில் பேசணும். சாதாரண அறிவு படைத்தவர்கள்ட்ட பெரிய கருத்தை சொன்ன வழங்க நமக்கு அதில் தெரியும். அதெல்லாம் எடுத்து இங்க போட்டோம்னாக்கா அவங்களுக்கு தெரியாது. எப்போ எப்போ எதை சொல்ல வேண்டும், நேரம் இடம் பொருள் அறிந்து மனிதர்கள் அறிந்து சொல்ல சொன்னார்கள். அதுவும் சுண்ணத்து. அந்த வகையில் கிராமவாசிகளுக்கு சொன்னாங்கன்னா சுகு தொழுதீங்கன்னா அது அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு வெட்டுக்காவி கொடுத்தது போல. சரிங்க ஆலிம்சா, ரொஹர் தொழுதா என்ன? ரொஹர் தொழுதா அது அல்லாஹுக்கு மத்தியானம் நஞ்சு கொடுத்தது போல, அசர் கொடுத்தா ஒரு டிஃபன் கொடுத்ததை போல, மகரிம் தொழுதா அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு விளக்கு வச்சு கொடுத்ததை போல, இஷா தொழுதா ஒரு தலைவனையும் பாய் கொடுத்ததை போல என்று அந்த மக்களுக்கு உடனே இந்த காலத்தில் எதை கட்டா என்ன சிற்கெல்லாம் என்ன அந்த மனிதர்களுக்கு விளங்குவதற்கு சொன்ன வார்த்தையை தவிர உண்மை ஹக்கீக்கத் அது அல்ல. அது நல்லாவே நமக்கு நல்லா தெரியும். அந்த மக்களுக்கு அப்படி சொன்னார்கள். ஆனால் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் தொழுகை மிக உன்னதமான நிலையில் வைத்திருக்கிறான். நாம் அத்தனை பேர் விளங்கி இருக்கிறோம். ஓசோன் படலம் அது நிதானமாக இருக்கின்ற அந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம் அற்புதமான நேரம். அதுவும் அதற்கு முன்னால் 4 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகிறோம் பாருங்க, அது மிக உன்னதமான நேரம். உலகத்தில் யோகாவை சொல்லிக் கொடுக்கின்ற எத்தனையோ பயிற்சியாளர்கள் அந்த 4 மணியைத்தான் சொல்லுகிறார்கள். அது ஆரோக்கியமான நேரம். அந்த ஆரோக்கியமான நேரத்திலும் நாம் எழுவதற்கு நசீவு கிடைத்தால் தஹஜ்ஜுதிலும் நாம் கொண்டு கொள்வோம். பதிலை ஒவ்வொரு அசர் மகரிப் இஷா இந்த 5 நேர தொழுகையும் உரையான நேரத்தில் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தொழுகையை பற்றி உண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை தெரிய இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இன்றைய நிகழ்ச்சியை போலவே என்றும் தொடர்ந்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. அன்பார்ந்த மூமினியங்களே, தொழுகையை பற்றி உண்டான ஒரு சிறு குறிப்பை தருகிறேன். நாம் தொழுகின்ற தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்றால், அதில் மெஞ்ஞான பேரொழிகளான ஆரிஃபீன்கள் மிக அழகான கருத்தை, ஹதீஸுடைய கருத்தை தான் அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த தொழுகை இதில் எப்படிப்பட்ட அமைப்பு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், மக்லூகாத்துகளில் உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்களில் பல வகையான படைப்பினங்கள் இருக்கின்றன. அதில் நபாத்தாத், நபாத்தாத் என்று சொன்னால் தாவர வர்க்கங்கள், ஜமாதாத் என்று சொன்னால் தாது பொருட்கள், ஹைவானாத் என்று சொன்னால் ஜீவ வர்க்கம், ஜீவ வர்க்கம், தாறு வர்க்கம், தாவர வர்க்கம். இதுதான் மிக பிரபலமாக இருக்கக்கூடியது. இறுதியாக ஹைவானாத் என்பதில் தாயிர பறவைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த தாவரங்களும் அல்லாஹ்வை இபாதத் செய்கிறது. நாம் நினைத்துக் கொண்டோம் நாம தான் எல்லாம் தொழுகிறோம், அவைகளும் தொழுகின்றன. இதுக்கு ஆதாரம் வேணுமா? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தெரிந்தே வணங்குகின்றன. சலாத்துங்கிற வார்த்தை வருது, அப்போ தாவரங்களும் வணங்குகின்றன, தாது பொருட்களான மலைகளும் வணங்குகின்றன, அதே போல பறவைகளும் வணங்குகின்றன, கால்நடைகளும் வணங்குகின்றன. இந்த தொழுகை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, அத்தனை வணக்கமும் இந்த தொழுகையில் வருகிறது. நான் சொன்ன அத்தனை வர்க்கங்களுடைய நமாஸ் தொழுகை நமது தொழுகைக்குள் அருவிநாயகர் சல்லா செல்லத்துக்கு அல்லாஹ் படைத்து தந்திருக்கிறார். அவங்க காட்டி கொடுத்ததுல அத்தனை வகையான வணக்கங்களும் வந்துவிடுகின்றன. எப்படி? மரங்கள் நின்று வணங்குகின்றன. ஒவ்வொரு மரத்துக்கும் மரக்கால், அந்த கால்களில் நிற்கின்றன. பெரிய விருட்சங்கள் அந்த தண்டில் தான் நிற்கின்றன. நின்று அல்லாஹ்வை வணங்குகின்றன. அதே போல நமக்கு அருமையான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமை ஏற்றிவிட்டான், நின்று வணங்குங்கள், மரத்தை போல நிற்கிறோம். சும்மா நின்றா ஏன்னா மரத்த மாதிரி நிற்கிறேன்னா அது வேற, சும்மா ஏன் மரமா நிற்கிறேன்னா அது வேற. அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் தியாமம் பொழுதன் அந்த நிலை, மரங்கள் நின்று வணங்குகின்றன, அதையே வணக்கத்தை அல்லாஹ் அடியானுக்கு தந்திருக்கிறான். மனிதர்களாகிய நாமும் மூமின்களாகிய நாமும் நின்று வணங்குகிறோம். அதற்கு பிறகு கால்நடைகள், நாலுகால் பிராணிகள், அத்தனை பிராணிகளும் ருக்குவிலேயே செல்கின்றன. நாம் கழுதை என்று சொல்லுகிறோம், மாடு என்று சொல்லுகிறோம், எருமை என்று சொல்லுகிறோம், குழந்தைக்கு பானம் சொல்லிக் கொடுக்க பால் கறக்க எருமப்பால் வேணும்னா அது கருப்பா இருக்கும், பெரிய கொம்பு இருக்கும், பசும்பால் அது வெள்ளையா இருக்கும், இதுக்காக தான் சொல்லிக் கொள்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துகளில் நம்மை போலவே அவைகளும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அப்ப அந்த கால்நடைகள் ருக்குவிலேயே அல்லாஹ் வணங்கி போகுது. அந்த வணக்கம் நமக்கு ருக்குவல அல்லாஹ் தந்திருக்கிறார். அதற்கு பிறகு நாம் தக்பீர்கள் சொல்லும் போது புரிகிறோம், நிமிர்கிறோம், எழுகிறோம், மறுபடி உட்கார்றோம், அல்லாஹ் அக்பர், இப்படியே அசைந்து அசைந்து அசைகிறோம் அல்லவா. கொடிகள் அசைகிறதா இல்லையா? செடி கொடிகள் இந்த பக்கம் காற்றடித்தால் அந்த பக்கமும், அந்த பக்கம் காற்றடித்தால் இந்த பக்கமும், அவைகள் அப்படியே சாய்ந்து சாய்ந்து அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறது. அதே போல நாமும் கியாமிலிருந்து சுஜூதுக்கு போகிறோம், சுஜூதிலிருந்து கியாமுக்கு வருகிறோம். இப்படி அதே போல அத்தகையாற்றில் நாம் உட்கார்கிறோம். எதை போல? மலைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு மலைகள் இஷ்டாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் கொஞ்சம் ஆட்டம் வந்தால்தான் பூகம்பம், சுனாமி. எத்தனை விஞ்ஞான கருத்துக்களை சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய கோபம் பார்வைதான் சுனாமி என்பதை பூமியின்கள் நான் நம்புகிறோம். எத்தனையோ அறிவியல் கருத்துக்களை சொல்லுங்கள், அவைகள் அத்தகையாத்தை போல அது அப்படியே உறுதியா உட்கார்ந்திருப்பதை போல நாமும் அத்தகையாத்தில் அப்படியே உறுதியா உட்கார்ந்திருக்கிறோம். அதே போலவே நாம் ருகு சுஜூது செய்கிறோம் அல்லவா. இந்த சுஜூதுக்கு சொல்லுகிறார்கள், இந்த நாலுகால் பிராணி இல்லாம வயிற்றாலேயே தேஞ்சி போகும் பாருங்க, பல்லி மற்ற விஷ ஜந்துக்கள், அவைகள் சுஜூதிலேயே போய் கொண்டிருக்கின்றன. அந்த சுஜூது நமக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு சலாம் கொடுத்து விட்டு நான் துவா வருகிறோம். இருக்கை, இதை கையை ஏந்தாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பறவை விட மோசமானவர்கள். ஏனென்றால் இரு கை பறவையின் இறக்கை, பறவையின் இறக்கை நாம் துவா செய்ததை போல அது இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் பறந்து பறந்து போய் ரிஸ்கை தேடுகிறது. நாமும் தொழுது விட்டு அந்த பறவையினுடைய கையை போல அது இறக்கை இது இருக்கையை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். இப்படிப்பட்ட இபாதத்துகளை உலகத்தில் இருக்கிற எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹு தஆலா நமக்குள் வைத்திருக்கின்றனர். மனிதன் பணுகுகின்ற இபாதத்து தான் குறிக்கோளுடையது, அவைகளுக்கு குறிக்கோள் இல்லை. இந்த அடிப்படையை வைத்துத்தான் அல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய இபாதத்து ஒரு குறிக்கோளுடையது. அந்த குறிக்கோளை வைத்துத்தான் நமது இபாதத்து அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த இபாதத்துக்கு அல்லாஹு தஆலா தருகின்ற சவால், அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் ஒரு பஜ்ரு தொழுதால் 70 பஜ்ரு, ஒரு தொகுதிக்கு 70 தொகுதி அல்லாஹ் பண்படம் தாக்கி தருகின்ற ஒரு சவால் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த முஃமினீன்களே, அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை தரக்கூடிய தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருப்பதால் அல்லாஹ்வின் எண்ணத்தை அதிகப்படுத்துகின்ற அந்த தொழுகையை ஆசையோடு நிம்மதியோடு ரப்பின் முனாஜாத்து செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு தொழுகக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய தொழுகையை, கேடுதல் மிக்க தொழுகையை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வாயாக.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.